إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد இன்றைய இந்த உபதேசத்தில் சுனன் அபூதாவுத் என்ற கிரந்தத்திலே வரக்கூடிய ஒரு ஹதீஸை எடுத்து அது சம்பந்தமான ஒரு சில விளக்கங்களை உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கின்றேன். சுனன் அபூதாவுத் என்ற கிரந்தத்தில் 4944 இலக்கத்திலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸை தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன தீன அன்னஸீஹா, நிச்சயமாக மார்க்கம் என்பது அது விசுவாசமாக நடத்தலாகும் அல்லது நலவை நாடுதலாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்படி மூன்று முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கம் என்பது அது விசுவாசமாக நடத்தலும் அதே போன்று நலவை நாடுதலும் என்று மூன்று முறை திரும்ப திரும்ப சொன்னார். அங்கு இருக்கின்ற அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தோழர்கள் கேட்டார்கள், லிமன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹின் தூதரே, யாருக்கு விசுவாசமாக நடக்க வேண்டும், யாருக்கு நாம் நலவை நாட வேண்டும் என்ற ஒரு கேள்வியை அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த பதில், லில்லாஹி, அல்லாஹுக்கு ஒரு மனிதர் விசுவாசமாக நடப்பதும் அவனுடைய விஷயத்திலே நலவை நாடுவதும் மார்க்கமாகும். அதே போன்று வலி கிதாபிஹி, அல்லாஹுடைய வேதத்திற்கும், வ ரசூலிஹி, அவனுடைய தூதருக்கும், வ அய்மத்தில் முஃமினீன், வ ஆம்மத்திஹி, மூமின்களிலே உள்ள இமாம்களுக்கும் அவர்களிலே உள்ள பொதுமக்களுக்கும், அஇம்மத்தில் முஸ்லிமீன் வ ஆம்மத்திஹி, முஸ்லிம்களிலே உள்ள இமாம்களுக்கும் அவர்களிலே உள்ள பொதுமக்களுக்கும் நலவை நாடுதலும் விசுவாசமாக நடத்தலும் அதே போன்று உபதேசம் செய்தலும் அதுதான் மார்க்கம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் ஒரு சிறிய ஒரு ஹதீஸாக இது இருந்தாலும் பல விஷயங்களை இது உள்ளடக்கி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் அவர்களே சொன்னார்கள், இன்னி ஊதீது ஜவாமியல் கலிம், வார்த்தைகள் சிறியதாக இருந்தாலும் நிறைந்த அர்த்தமுள்ள வார்த்தைகளை நான் கொடுக்கப்பட்டுள்ளேன் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதே போலத்தான் இந்த ஹதீஸ் ஒரு சிறிய ஒரு ஹதீஸாக இருந்தாலும் இது மார்க்கத்திலே உள்ள பல விஷயங்களை மிக முக்கியமான விடயங்களை பொதிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்கிறது. எனவே தீன் என்றால் என்ன, அது எங்களுக்கு தெரியும். இந்த தீனை பின்பற்றுவதற்காகத்தான் அல்லாஹு தஆலா எங்களை அனுப்பியிருக்கிறான். இந்த உலகத்திலே நாங்கள் பிறந்திருப்பதும் நாங்கள் மரணிக்க இருப்பதும் அதற்கிடையிலே உள்ள காலங்களை பரீட்சிப்பதற்கும் இந்த தீனை நாம் பின்பற்றுகின்றோமா இல்லையா என்பதை பார்ப்பதற்கும் தான் அல்லாஹு தஆலா இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறான். இப்ப இந்த தீனுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம், நாங்கள் எங்களோடு சம்பந்தப்படுகின்ற ஐந்து விடயங்களில் எங்களோடு தொடர்புடைய இந்த ஐந்து நபர்கள் விஷயத்தில் ஐந்து விடயங்களில் நாங்கள் விசுவாசமாக நடப்பதும் அதே போன்று அவர்களுடைய விஷயங்களிலே நலவை நாடுவதும் தான் இந்த மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதிலே அல்லாஹ்வின் தூதர் முதலாவது எங்களுக்கு வலியுறுத்திய விஷயம், மார்க்கத்திலே ஒரு மனிதன் அல்லாஹுக்கு விசுவாசமாக நடக்க வேண்டும். அல்லாஹுடைய விஷயத்திலே அவன் நலவை நாடக்கூடியவனாக அவனுக்கு முழுமையான ஒரு விசுவாசியாக அவன் இருக்க வேண்டும். அல்லாஹை பற்றி உங்கள் எல்லோருக்கும் தெரியும், எங்களை படைத்தவன் அல்லாஹ், எங்களுக்கு உணவளிப்பவன் அல்லாஹ், எங்களுக்கு தேவையான எல்லா வளங்களையும் இந்த உலகத்திலே தந்திருக்கக்கூடியவன் அல்லாஹ். அவனுடைய அடிமைகளாக இருப்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த அல்லாஹுக்கு நாங்கள் விசுவாசமாக நடக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹுக்கு விசுவாசமாக நடத்தல் என்றால் என்ன? அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் என்ன என்ன விஷயங்களை நீங்கள் செய்யுங்கள், அதை நான் விரும்புகின்றேன், அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொன்னானோ அந்த விஷயங்களை அல்லாஹ் விரும்புகின்றான் என்பதற்காக நாங்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பது. அதே போல எந்த விஷயங்களை அல்லாஹு தஆலா நீங்கள் செய்யாதீர்கள், இதனை நான் உங்களுக்கு ஹராமாக்குகிறேன், இது தவிர்த்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், இதனை நான் வெறுக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னானோ அந்த விஷயங்களை நாம் தவிர்த்து கொள்வது. இதுதான் அல்லாஹுக்கு நாங்கள் விசுவாசமாக நடத்தல் என்பதனுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒருமுறை ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து ஒரு சில கேள்விகளை கேட்டார்கள். அதிலே அவர்கள் கேட்ட ஒரு கேள்வி, இஹ்சான் என்றால் என்ன? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்சான் என்பதற்கு விளக்கம் கொடுத்தார்கள். அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃஇன் லம் தகுன் தராஹு ஃஇன்னஹு யராக. நீங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும், அவனை வணங்க வேண்டும், அவனுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் அடிபணிய வேண்டும். எப்படியான சிந்தனையிலே இதனை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால், அவனை நீங்கள் பார்க்காவிட்டாலும் அவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அடிப்படையிலே நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் அல்லாஹை வணங்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த விஷயத்தை சொன்னார். ஒரு மனிதன் அல்லாஹுக்காக என்று அவன் வாழ ஆரம்பித்து விட்டால், நான் அல்லாஹுக்கு விசுவாசமாக நடக்க வேண்டும் என்று வாழ ஆரம்பித்து விட்டால், நிச்சயமாக அந்த மனிதனிடத்திலே பல மாற்றங்கள் ஏற்படுவதை நாம் பார்க்கலாம். அந்த மனிதனிடத்தில் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான மாற்றம் என்ன? அவன் அல்லாஹ் எதனை விரும்புகின்றானோ அதனை அவன் செய்வான். அதே போன்று அந்த மனிதனிடத்திலே வரக்கூடிய மாற்றம், அல்லாஹ் எதனை வெறுக்கிறானோ தடுத்திருக்கிறானோ அதனை அவர்கள் முழுமையாக தவிர்த்து கொள்வார். இந்த ஒரு மாற்றம் அவர்களிடத்திலே நிச்சயமாக நிகழும். இந்த மாற்றம் ஒன்று வந்தாலே போதும், அநேகமான 100க்கு 90 விதமான விஷயங்களிலிருந்து, பாவங்களிலிருந்து, ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ விடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று 100 to 90 விதமான நன்மையான காரியங்களில், கடமையான விஷயங்களிலே எந்த தலைப்புமின்றி, எந்த ஒரு தடையுமின்றி அவர்கள் ஈடுபடுவதற்கு வாய்ப்பிருக்கிறது. இந்த விஷயத்திலே அவர்கள் உறுதியாக இருந்தார். இந்த நீயத்தை அவர்கள் கொண்டு விட்டார். எனவே இந்த அடிப்படையை முதலாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களை படைத்த அல்லாஹுக்கு நாம் விசுவாசமாக நடக்க வேண்டும். உதாரணத்திற்கு நாம் சொல்லுவதாக இருந்தால், எங்களிலே உள்ள ஒரு மனிதருக்கு அல்லது எங்களுடைய ஒரு எஜமானருக்கு நாங்கள் விசுவாசமாக நடப்பது என்றால் என்ன? அவர் எங்களுக்கு ஒரு கட்டளையை போட்டிருக்கிறார், ஒரு வேலையை தந்திருக்கிறார். இந்த வேலையை நீங்கள் செய்யுங்கள் என்று உண்மையிலேயே அந்த எஜமானுடைய விஷயத்திலே நலவை நாடக்கூடியவர், அந்த எஜமானுடைய விஷயத்திலே விசுவாசமாக நடக்கக்கூடியவர், அந்த எஜமான் பார்த்து கொண்டிருந்தாலும் அதே வேலையை அதே அமைப்பில் சரியாக செய்வார். அதே போன்று எஜமான் இல்லாத சந்தர்ப்பத்திலும், அவர் பார்க்காத சந்தர்ப்பத்திலும் அந்த வேலையை திருப்தியாக, இப்படித்தான் என்னுடைய எஜமானர் சொல்லியிருக்கிறார் என்ற அடிப்படையிலே அவர் செய்வார். இதுதான் அவருக்கு விசுவாசமாக நடப்பது என்பது. அதே போன்றுதான் அல்லாஹுடைய விஷயத்திலே விசுவாசமாக நடக்க வேண்டும் என்று புறப்பட்டு விட்ட ஒரு மனிதனுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும், அவன் அல்லாஹு தாலாவுடைய கட்டளையை, நான் அவனை பார்க்காவிட்டாலும் அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அடிப்படையிலே எல்லா வேலைகளையும் அவர் சரியான முறையிலே செய்வார். அதே போன்று எல்லா கூடாத விஷயங்களிலும் அவர் தவிர்ந்து கொள்ளக்கூடியவராக இருப்பார். இந்த ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அடிப்படை. இந்த ஒரு அடிப்படை ஒரு மனிதன் சரியாக கொண்டு விட்டால் பின்னால் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இலகுவான விஷயங்களாக மாறிவிடும். ஒருமுறை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து, அல்லாஹின் தூதரே, அவுசினி, எனக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் என்று சொன்னார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சொன்னார்கள், குல் ஆமன்து பில்லாஹ் தும்முத்தகிம், நீ அல்லாஹ்வை நான் விசுவாசம் கொண்டு விட்டேன் என்று சொல்லி அதிலே நீ உறுதியாக இரு என்றுதான் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனுக்கு சொன்ன மிக பிரதானமான ஒரு உபதேசமாக இருக்கிறது. இந்த உபதேசம் இதையும் நாங்கள் சரியாக எடுத்து நடக்க முற்பட்டுமேயானால் எத்தனையோ ஹராமான விஷயங்கள், அது எங்களுடைய வீடுகளுக்குள் நிகழ்ந்தாலும் சரி, அல்லது வீதிகளிலே நிகழ்ந்தாலும் சரி, வெளிப்படையாக நிகழ்ந்தாலும் சரி, உள்ரங்கமாக நிகழ்ந்தாலும் சரி, அந்த விஷயங்களை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், என்னுடைய ரப்பு அது விரும்பாத ஒரு காரியம் என்ற அடிப்படையிலே நாம் தவிர்ந்து கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அது இருக்கும். இந்த அடிப்படையை நாங்கள் முதலாவது எங்களுடைய மனதிலே பதிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த மார்க்கம் என்பது அது விசுவாசமாக நடத்தல், நலவை நாடுதல் என்று சொல்லிவிட்டு அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் யாருக்கெல்லாம் விசுவாசமாக நடக்க வேண்டும் என்ற பட்டியலிலே இரண்டாவது சொல்லக்கூடிய விஷயம், அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு விசுவாசமாக நடக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வேதம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், குர்ஆனும், அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் எங்களுக்கு எதனை எதிர்பார்க்கிறதோ, எதற்காக அல்லாஹு தஆலா இந்த வேதத்தை இறக்கி இருக்கிறானோ அந்த நோக்கத்தையும் நாங்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய வேதத்திற்கென்று சில உரிமைகள் இருக்கின்றன, சில ஹக்குகள் இருக்கின்றன. ஏன் இதனை அல்லாஹு தஆலா ஏன் எங்களுக்கு இறக்கி இருக்கிறான்? நாங்கள் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்குமான எல்லா சட்டதிட்டங்களையும் இந்த வேதத்திலே அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருக்கிறான். காரணம், நாம் அதனை பார்த்து அதனை பின்பற்றி அந்த வழியின் பிரகாரம் நடந்து சுவனம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இந்த வேதங்களை எங்களுக்கு இறக்கி வைத்திருக்கிறார். இந்த வேதம் என்பது நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை காட்டக்கூடிய ஒரு நடைமுறை. எப்படி ஒரு இயந்திரத்தை தயாரிப்பவன் அல்லது ஒரு பொருளை தயாரிப்பவன், ஒரு மிஷினை தயாரிக்கக்கூடியவன், அதனுடைய எப்படி அதனை செயல்படுத்த வேண்டும், எப்படி அதனை இயக்க வேண்டும், அதனுடைய செயல்பாடு எப்படி இயங்கும், அதனுடைய கொள்ளளவு எவ்வளவு, அதனுடைய தன்மை எவ்வளவு என்பதை அதனை படைத்தவன் குறித்து அதனை உருவாக்கியவன் ஒரு கேட்டலாக் உருவாக்குவானோ, ஏற்படுத்தி கொடுப்பானோ, அதனை பார்த்து அவர்கள் பாவிப்பார்களோ, அதே போன்றுதான் மனிதனையும் அல்லாஹு தஆலா படைத்து அந்த மனிதன் எப்படி இயங்க வேண்டும், எப்படி அவனுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா வடித்து காட்டி அமைத்து காட்டிய ஒரு நடைமுறை வாழ்க்கை திட்டம்தான் இந்த வேதம். இந்த வேதத்தின் பிரகாரம் ஒரு மனிதன் நடக்க ஆரம்பித்து விட்டால் நிச்சயமாக அந்த மனிதன் உயர்வான ஒரு மனிதனாக வருவதற்கு முடியும். அதே போன்று அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்துக்குரிய ஒரு மனிதனாக வருவதற்கு அவன் முடியும். அதே போல அந்த மனிதன் அதன் மூலமாக சுவனத்தை அடைவதற்கு முடியும். இதற்கெல்லாம் அடிப்படையான பல விஷயங்களை அல்லாஹ்வுடைய வேதம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய வேதம் விஷயத்திலே முஸ்லீம்கள் உண்மையான விசுவாசிகள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் அவருடைய வேதத்திலேயே இப்படி சொல்கிறார். எவர்களுக்கு இந்த வேதத்தை நாங்கள் கொடுத்திருக்கின்றோமோ அவர்கள் அதனை எப்படி ஓத வேண்டுமோ அப்படி அவர்கள் அழகான முறையிலே அதற்குரிய ஹக்குகளை கொடுத்து அவர்கள் ஓதுவார். அதே போல உலாஹி அதிலே உள்ள சகல விஷயங்களையும் அவர்கள் விசுவாசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். யார் அதிலே உள்ள விஷயங்களை நிராகரிக்கிறார்களோ, அதிலே உள்ள சட்டதிட்டங்களை புறக்கணிக்கிறார்களோ, அதிலே உள்ள சட்டதிட்டங்கள் இது நடைமுறைக்கு ஒவ்வாது, இது எனக்கு பொருத்தமற்ற ஒரு சட்டம் என்று யார் அதனை நிராகரிக்கின்றார்களோ அவர்கள் தான் நஷ்டவாளிகள் என்று சூரத்துல் பக்ரா எனும் அத்தியாயத்தில் 121 வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார். இதுதான் நாங்கள் வேதத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த உரிமை. முதலாவது அந்த குர்ஆன் வேதத்தை சரியாக ஓதக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இந்த விஷயத்திலே உண்மையிலேயே எங்களுடைய வீடுகளில் அநேகமான சகோதரிகளிலே இந்த பலவீனம் இருப்பதை நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். காரணம், அநேகமான வீடுகளிலே குர்ஆன் ஓதப்படுவது மிக குறைவு. அவர்கள் சரியாக ஓதுவதில்லை, பிள்ளைகளை சரியாக படிக்க வைக்கிறார்கள். நேரத்திற்கு அவர்கள் படிக்கிறார்களா இல்லையா என்பதை பார்க்கிறார்கள். அவர்கள் ஸ்காலர்ஷிப்பிலே பாஸ் ஆகுவதற்குரிய சகல ஏற்பாடுகளை செய்து கொடுத்து இரவு பகலாக அவர்களுக்கு டியூஷன்களுக்கு அனுப்புகிறார்கள். அதே போன்று உலக கல்வி விஷயத்திலே பல மார்க்க விடயங்களை காட்டிலும் பல முன்னுரிமைகளை கொடுக்கிறார்கள். அதே நேரத்திலே அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுகின்ற விஷயத்திலே கவனம் மிக குறைவாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதிலே நாங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அதனை நாம் அடிக்கடி ஓத வேண்டும். அதனை ஓதுவதன் மூலம் பல பிரயோஜனங்கள் எங்களுக்கு கிடைக்கின்றன. அதே போன்று ஈமான் அதிகரிக்கின்றது. அதே போன்று அந்த வீடுகளுக்கு பரக்கத் இறங்குகிறது, அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கிறது. அந்த வீடுகளிலிருந்து ஷைத்தான் விரட்டி அடிக்கப்படுகின்றான். ஷைத்தானை விட்டும் அந்த வீடு தூரமான ஒரு வீடாக இருக்கிறது. இப்படி பல சிறப்பம்சங்களை இந்த குர்ஆனை ஓதுவதன் மூலம் நாங்கள் அடைந்து கொள்ளலாம். எந்த வீட்டிலே சூரத்துல் பக்ரா 3 நாட்களுக்கு தொடர்ந்து ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் இருந்து ஷைத்தான் விரண்டு ஓடுகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அடிக்கடி குர்ஆன் ஓதப்படக்கூடிய அந்த வீடுகளிலே ஷைத்தான் நெருங்க மாட்டான். அதே போன்று குர்ஆனை ஓதுகின்ற பொழுது அந்த வீடுகளுக்கு பரக்கத் அல்லாஹ்வுடைய அருள் ரஹமத்துடைய மலக்குமார்கள் எல்லாம் இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதற்காக வேண்டி நாங்களும் ஓத வேண்டும், எங்களுடைய பிள்ளைகளையும் ஒரு நேரம் எடுத்து அவர்களையும் ஓத வைக்க வேண்டும், அவர்களையும் ஓதும்படி நாங்கள் செய்ய வேண்டும். இது மிகப்பெரிய ஒரு அருள், இதனை நாங்கள் கைவிட்டு விடக்கூடாது. குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிடம் அல்லது ஒரு 15 நிமிடம் குர்ஆனை எடுத்து அதனை ஓதி அதே போன்று அதிலே உள்ள கருத்துக்களை நாங்கள் வாசித்து விட்டாலே அல்ஹம்துலில்லாஹ் அதிலே பல பிரயோஜனங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே ஓதுவது என்பது ஒரு பகுதி, அதிலும் நாங்கள் கவனம் செலுத்துவது மட்டுமல்லாமல் நாம் எதனை ஓதுகின்றோமோ அதனுடைய கருத்துக்களை விளங்கி அதனை உண்மையிலேயே விசுவாசித்து அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். வெறுமனே அதனை நம்பிவிடுவதால் அர்த்தம் இல்லை. நம்புவது என்றால் அதிலே உள்ள விஷயங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டு வர வேண்டும். உதாரணத்திற்கு அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், விசுவாசியான பெண்கள் அவர்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்த கூடாது, அவர்களுடைய அழகுகளை அவர்கள் வெளிப்படுத்த கூடாது. அதே போன்று அல்லாஹ் வலா தபர்ருஜுன தபர்ருஜன் ஜாஹிலியத்தில் ஊலா, ஜாஹிலிய பெண்கள் எப்படி தங்களுடைய அழகுகளை காட்டிக்கொண்டு திரிவார்களோ அதே போன்று அவர்கள் திரியக்கூடாது என்ற ஒரு கட்டளை அல்லாஹு தஆலா சொல்கிறார். குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு பெண்மணி, உண்மையிலேயே இதனை விசுவாசம் கொள்ளக்கூடிய ஒரு பெண்மணி, அதனை நடைமுறைப்படுத்தக்கூடியவளாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவள் உண்மையிலேயே விசுவாசிக்கிறாள். நம்புகிறேன் ஆனால் நடைமுறைப்படுத்துவதற்கு நான் தயாராக இல்லை என்றால் அப்ப நம்பிக்கை இல்லை என்பதுதான் அர்த்தம். எனவே அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனிலே எங்களுக்கு என்ன என்ன உபதேசங்களை என்ன என்ன விதங்களிலே தந்திருக்கின்றானோ அந்த உபதேசங்களை சரியாக எடுத்து நடக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தால் நாங்கள் அல்லாஹுடைய வேதத்திற்கு நலவை நாடிவிட்டோம், அதே போன்று அல்லாஹுடைய வேதத்திற்கு விசுவாசமாக நாங்கள் நடக்கிறோம். தீனுடைய மிக முக்கியமான இன்னும் ஒரு பகுதி எங்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதே போன்று தீனிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டிய மூணாவது ஒரு பகுதி, ஒரு மனிதன் விசுவாசமாக நடக்க வேண்டிய மூன்றாவது ஒரு பகுதி தூதருக்கு விசுவாசமாக நடக்கிறது. அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா அவர்களை எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக ஆக்கி வைத்திருக்கிறார். அவர்கள்தான் எங்களுக்கு முன்மாதிரி. ஒவ்வொரு விஷயங்களிலும் அவர்களுடைய அந்த முன்மாதிரியின் அடிப்படையிலே தான் நாங்கள் எங்களையும் ஆக்கிக் கொள்ள வேண்டும், எங்களுடைய பிள்ளைகளையும் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹின் தூதரை விரும்புகிறோம், அவர்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடக்கிறோம், அவர்களை எங்களுடைய தூதராக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று வாயளவிலே சொன்னால் மட்டும் போதாது. அவர்களுடைய வழிமுறைகள் அந்த சுன்னாக்கள் எப்படி இருக்கின்றதோ அதே போன்று நாங்களும் செயலாற்றுவதோ எங்களுடைய பிள்ளைகளை அதற்கு நாங்கள் பழக்க வேண்டும். உதாரணத்தில் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடியை வாரும் பொழுது அவர்கள் எப்படி வார்ந்திருக்கிறார்கள், எப்படி வாரும்படி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்து எப்படி அவர்கள் அந்த முடி அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது ஹதீஸ்களின் வாயிலாக மிக தெளிவாக இருக்கிறது. எப்படி முடியை நடுவினால் பிரித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்வார்கள், இதுதான் அவர்களுக்கு விருப்பம், இதுதான் அவர்களுடைய வழிமுறை. அல்லாஹ்வின் தூதரை உண்மையிலேயே விரும்பக்கூடியவர்களாக நாம் இருந்தால் எங்களுடைய வழிமுறையும் அப்படித்தான் இருக்க வேண்டும். அதே போன்று எங்களுடைய பிள்ளைகளையும் நாங்கள் அப்படித்தான் பார்க்க வேண்டும். இன்று எத்தனையோ பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் நடுவிலே பிரித்து வாருவது கிடையாது. அவர்களுடைய மொழிகள் ஒரு பக்கமாக யூத கிறிஸ்தவர்களை போன்று பிரித்து வாரப்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம், நாங்கள் வாயளவிலே அல்லாஹ்வின் தூதரை விரும்புவதாக சொல்லுகின்ற நாங்கள் உண்மையிலேயே அவர்களை விரும்பவில்லை என்பதை காட்டக்கூடிய செயல்பாடுகள் தான் இவைகள். இந்த மாதிரியான பல விஷயங்களிலே நாங்கள் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அதே போன்று எங்களுடைய எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள், தாய்மார்களுக்கு நன்றாக தெரியும், அவர்கள் முடிகளை வெட்டி கொண்டு வருகிறார்கள். அதாவது கீழே மிக கடுமையாக வலித்து அப்படியே சுரண்டி விட்டு மேலே மட்டும் கொஞ்சம் முடிகளை வைத்து கொண்டு வருகிறார்கள். இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை தெளிவாக தடுத்தார்கள், இப்படி நீங்கள் செய்யாதீர்கள் என்று. யூத கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பாகாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். இன்று நடைமுறையில் இருக்கிறதா இல்லையா? எங்களுடைய எத்தனையோ பிள்ளைகள் இந்த முடிகளை, இந்த அமைப்பிலே முடிகளை வெட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்களுக்கு அவர்களை திருத்துகின்ற விஷயத்தில் நாங்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பது கிடையாது. அதே போன்று எத்தனையோ பெண்களுடைய கணவர்மார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தாடியை வெட்டுகிறார்கள். அவர்களுடைய பிழை என்றாலும் எங்களுடைய ஒரு உபதேசம், எங்களுடைய ஒரு கவனிப்பு அதில் இருக்க வேண்டும். சில பெண்கள் கவனம் செலுத்துவார்கள், கூடிய அளவு அவர்கள் அந்த கவனத்திலே அதிகப்படுத்த வேண்டும், அதிகமாக அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? யூத கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பாகி விடாதீர்கள், தாடி பூரணமாக வளருங்கள், மீசி கத்தரியுங்கள் என்று சொன்னார்கள். எங்களுடைய எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள், அதே போன்று எத்தனையோ கணவர்மார்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கு நெருக்கமான எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இந்த விஷயத்திலே அவர்கள் வரம்பும் இருக்கிறார்கள். நாங்கள் அதனை ஆதரிக்கின்றோம், அதனை விரும்புகின்றோம், அதனை பற்றி அவர்களுக்கு எந்த விதமான உபதேசம் செய்வதில்லை என்று சொன்னால் நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிமுறைகளை நாங்கள் அதாவது புறக்கணிக்கின்றோம். பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு சொல்லி இருக்கிறார்கள் என்று ஸஹீஹுல் புகாரியிலே 7280வது இலக்கத்திலே வரக்கூடிய ஒரு செய்தி அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், குல்லு உம்மதி யதுகுலூனல் ஜன்னா, என்னுடைய உம்மத்தை சார்ந்த எல்லோரும் சுவனம் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். இல்லாமல் அபா, யார் மறுக்கிறார்களோ அவர்களை தவிர, அல்லது யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்களை தவிர என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். உடனே தோழர்கள் கேட்டார்கள், காலூ யா ரசூலல்லாஹ் வமன் யஅபா, அல்லாஹ்வின் தூதரே யார் மறுப்பார், யார் புறக்கணிப்பார் என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அத்தாஅனி தகலல் ஜன்னா, யார் எனக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாரோ அவர் சுவனம் நுழைந்து விட்டார். வமன் அஸானி, யார் எனக்கு மாறு செய்கிறாரோ ஃபகது அபா, அவர்தான் மறுத்தவர், அவர்தான் புறக்கணித்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதுதான் வித்தியாசம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுக்காத, அவர்களை புறக்கணிக்காதவர்கள் சுவனம் நுழைவார்கள். யார் புறக்கணிப்பார்கள்? யார் அல்லாஹ்வின் தூதருடைய அந்த வழிமுறைகளை சரியாக பின்பற்றி அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள் சுவனம் நுழைவார்கள், அவர்கள் மறுக்கவில்லை. அதே நேரத்தில் அல்லாஹ்வின் தூதருக்கு யார் மாறு செய்கின்றார்களோ அவர்கள் தான் மறுத்தவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்று நாங்கள் எங்களுடைய நடைமுறைகளிலே பார்க்கிறோம், எத்தனையோ விஷயங்களிலே அல்லாஹ்வின் தூதருடைய அந்த வழிமுறைகளுக்கு மாற்றமாக, அவர்களுடைய அந்த கட்டளைகளுக்கு மாற்றமாக எங்களுடைய செயல்பாடுகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நாங்கள் வாயால் சொல்வதுதான் மறுப்பு என்பது அல்ல. நான் அல்லாஹ்வின் தூதரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் தூதரும் அல்ல, அவர்கள் எனக்கு வழிகாட்டியும் அல்ல என்று வாயால் சொல்லுவது மட்டும் மறுப்பல்ல. இந்த ஹதீஸ் தெளிவாக எங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லுகிறது, அல்லாஹ்வின் தூதருக்கு யார் மாற்றமாக நடக்கிறாரோ, யார் அவர்களுக்கு மாறு செய்கிறாரோ அவர் மறுத்து விட்டார் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு மிக தெளிவாக காட்டுகிறது. எனவே உண்மையிலே அல்லாஹ்வின் தூதருக்கு விசுவாசமாக நடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சகோதரிகள், அதே போன்று அவர்கள் எங்களுடைய தூதர் தான், அவர்கள் எங்களுடைய வழிகாட்டி தான், எங்களுடைய உயிரையும் விட மேலாக அவர்களை நாங்கள் விரும்புகின்றோம் என்று நினைக்கக்கூடிய சகோதரிகள், உங்களுடைய வாழ்க்கையிலும் அதே போன்று உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய கணவன்மார்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய கட்டுப்பாட்டிலே உள்ளவர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்களை பின்பற்றக்கூடிய இந்த நடைமுறை வருவதற்கு அவர்கள் ஆதரவு வைக்க வேண்டும், அதற்காக அவர்கள் பாடுபட வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனுடைய விஷயத்திலே விசுவாசமாக நடக்க வேண்டும், நலவை நாட வேண்டும் என்று சொல்லக்கூடிய விஷயங்களிலே நாலாவது சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் அமீர்மார்களுக்கு இமாம்களுக்கு விசுவாசமாக நடப்பது, அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸின் மூலமாக நாங்கள் தொடர்ந்து விளங்கலாம். இப்போ இமாம்களுக்கு அமீர்மார்களுக்கு விசுவாசமாக நடத்தல் என்றால் என்ன? அவர்களுக்கு முழுமையாக அவர்களுடைய விஷயங்களிலே ஒத்துழைப்பது, அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பது, அவர்களுடைய கட்டளைகளை மீறாமல் இருப்பது, இதுதான் அவர்களுடைய விஷயத்திலே நாம் நலவை நாடுவதும் அவர்களுக்கு விசுவாசமாக நடத்தல். ஒரு அமீர் ஒரு கட்டளை இடுகின்றார் என்றால் அந்த கட்டளைக்கு கட்டுப்படுவதற்கு ஒவ்வொரு சகோதரிகளும் தயாராக இருக்க வேண்டும். அதே போன்று ஒரு விஷயத்தை ஒரு அமீர் தடை செய்கிறார் என்றால் மார்க்கத்துடைய நலன் கருதி, அதே போன்று ஜமாஅத்துடைய ஒரு நலன் கருதி, அதே போன்று ஏதோ ஒரு நலனை கருதி அவர் ஒரு விஷயத்தை தடுக்கிறார் என்று அவர் சொன்னார். அவர் தடுத்தால் ஹராமாக்குவதல்ல, ஒரு விஷயத்தை செய்யாதீர்கள் என்று தடுப்பர், அந்த நேரத்திலே அதனை செய்யக்கூடாது, அது ஹராத்திலே அடங்கார். இப்படியான ஒரு கட்டளைக்கு ஒருவர் மாறு செய்யாமல் இருப்பதுதான் அந்த அமீருக்கு விசுவாசமாக நடத்தல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனை பொறுத்தவரையில் ஒரு மூமினுடைய உள்ளத்திலே ஆழமாக இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சங்களிலே இதுவும் ஒன்று. ஏன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹ்மதி என்ற கிரந்தத்திலே 21,590 இலக்கத்திலே நாம் இந்த ஹதீஸை பார்க்கலாம். மூன்று அம்சங்கள் இருக்கின்றன, அதிலே லா யகில்லு அலைஹின்ன கல்பு முஃமினின், ஒரு முஃமினுடைய உள்ளம் அந்த விஷயங்களிலே ஒரு காலமும் மாறு செய்யாது. அதிலே ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஹ்லாஸுல் அமலி லில்லாஹ், ஒரு அமலை செய்கின்ற பொழுது ஏனைய மக்களுக்காக அவர்கள் பார்க்கிறார்கள், அவர்களிடத்திலே நல்ல பெயர் எடுக்க வேண்டும், அவர்கள் எம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காக செய்வது அல்ல. ஒரு அமலை செய்கின்ற பொழுது அல்லாஹுக்காக என்ற தூய்மையான எண்ணத்தோடு ஒரு அமலை செய்வது. இரண்டாவது வமுனாஸஹத்து உலாத்தில் அம், அமீர்மார்களாக யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு விசுவாசமாக நடத்த. இந்த விஷயத்திலும் ஒரு மூமினுடைய உள்ளம் மாறு செய்யாது. அதே போன்று இன்னொரு அறிவிப்பிலே ஜமாஅத்துல் முஸ்லிமீனோடு இணைந்திருக்கின்ற சேர்ந்திருக்கின்ற விஷயத்திலும் ஒரு மூமினுடைய உள்ளம் மாறு செய்யாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே நாங்கள் உண்மையான ஒரு மூமினாக இருந்தால் எங்களுடைய உள்ளத்திலேயே உண்மையான ஈமான் குடிகொண்டிருந்தால் இந்த மூன்று விஷயங்களிலே நாங்கள் மாறு செய்வது என்பது நினைத்து கூட பார்க்க முடியாது. அதிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அமீர்மார்களுக்கு செவிமடுத்து கட்டுப்படுவது, அதே போன்று அவர்களுக்கு விசுவாசமாக நடப்பது, இந்த விஷயங்களிலே மாறு செய்ய வேண்டும். அவருக்கு ஏன் நான் கட்டுப்பட வேண்டும், அவருக்கு நான் கட்டுப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியம் இல்லையே, அவர் என்ன பார்த்து கொண்டா இருக்கிறார், இப்படியான ஒரு சிந்தனையிலே நாங்கள் அந்த கட்டளைகளுக்கு மாறு செய்தால் இந்த ஹதீஸின் பிரகாரம் ஈமானிலே எங்களிடத்திலே கோளாறு இருக்கிறது. சரியான ஈமான் இல்லை, எங்களுடைய உள்ளத்திலே உண்மையான ஈமான் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் இந்த ஹதீஸ் காட்டுகிறது. உண்மையான விசுவாசியினுடைய உள்ளமாக எங்களுடைய உள்ளம் இருந்தால் இவ்வாறான கட்டளைகளுக்கு மாறு செய்வதற்கு அவர்கள் எத்தனைக்கவே மாட்டார்கள். இந்த விஷயத்திலும் நாங்கள் முழுமையான அளவு கவனித்து அதற்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நாலாவது ஒரு விஷயம். இதனை பற்றி இன்னும் பல விளக்கங்கள் இருக்கின்றன. சுருக்கமாக இந்த விஷயங்களை முடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த விடயங்களை நான் சுருக்கமாக சொல்கிறேன். எனவே தீன் என்பது நலவை நாடுதல், விசுவாசமாக நடத்தல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, முதலாவது அல்லாஹுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும், இரண்டாவது அவனுடைய வேதத்திற்கு விசுவாசமாக இருக்க வேண்டும், நலவை நாட வேண்டும், அதே போன்று அவனுடைய தூதருக்கு ஒரு மனிதர் விசுவாசமாக இருக்க வேண்டும், அவரிடத்திலே ஒரு நலவை நாட வேண்டும், நாலாவது அமீர்மார்களுடைய விஷயத்திலே ஒரு முஸ்லிம் விசுவாசமாக நடக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஐந்தாவது ஒரு விஷயம், எங்களிடத்திலே அநேகமானவர்களிடத்திலே தவறுகள் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் இது. அது என்ன? வலி ஆம்மத்தி, விசுவாசிகளிலே இருக்கக்கூடிய பொதுவானவர்களோடு, ஏனைய சகோதர சகோதரிகளோடு விசுவாசமாக நடக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த விசுவாசத்தை பொறுத்தவரையில் இதனையும் நாங்கள் சரியாக எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். ஏனைய சகோதரிகளுக்கு நாங்கள் விசுவாசமாக நடத்தல் என்றால் என்ன என்றால், அவர்கள் எதனை விரும்புகிறார்களோ, அதாவது அவர்களை நாங்கள் முன்னால் வைத்து கொண்டு எதனை நாங்கள் அவர்களுடைய விஷயத்திலே விரும்புவோமோ, அதே போன்று நாங்கள் எங்களுக்கு எதனை விரும்புவோமோ அதே போன்ற நல்ல விஷயங்களை அவர்களிடத்திலும் விரும்புவதை அவர்களிடத்திலும் எதிர்பார்ப்பது, இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை பாருங்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லா யுக்மினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அகீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி, உங்களில் ஒருவர் விசுவாசியாக ஆக முடியாது எதுவரை என்றால், அவர் தனக்கு எதனை விரும்புகின்றாரோ அதையே தன்னுடைய சகோதரனுக்கோ அல்லது சகோதரிக்கோ விரும்பாத வரைக்கும் அவர் விசுவாசியாக ஆக முடியாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதுதான் அவர்களுடைய விஷயத்திலே நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய விசுவாசம். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் இல்லாத ஒரு சந்தர்ப்பத்திலே எங்களை பற்றி யாராவது குறை பேசுவதற்கு எங்களுக்கு விருப்பம் வருமா, அல்லது எங்களுடைய ஒரு மானத்தை போக்குவதற்கு, நாம் இல்லாத ஒரு இடத்திலே எங்களுடைய மானம் போக்கடிக்கப்படுவதற்கு நாம் விரும்புவோமா என்று கேட்டால், அதிலே நான் விரும்புகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி கூட இருக்க மாட்டீர்கள். யாருக்கும் இருக்கும் விருப்பம் இருக்காது. உங்களுடைய மானம் போக்கடிக்கப்பட வேண்டும் என்றோ, அல்லது உங்களை பற்றி மற்றவர்கள் கழுவ வேண்டும் புறம் பேச வேண்டும் என்றோ உங்களுக்கு விருப்பமே வராது. அப்படி நீங்கள் விரும்பாத ஒரு விஷயத்தை ஏன் ஏனைய சகோதரிகளுடைய விஷயத்திலே செய்ய நினைக்கிறீர்கள்? ஏன் கதைப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள், கதைக்கிறீர்கள், அதற்காக வேண்டி நேர காலங்களை ஒதுக்குகிறீர்கள், அதற்காக வேண்டி புறப்பட்டு செல்லுகிறீர்கள். பல குறைகளை எடுத்துக்கொண்டு சென்று அடுத்த சகோதரிகளிடத்திலே சொன்னால்தான் சிலருக்கு நிம்மதியே வரும். அப்படியான நிலைமையில ஏன் இருக்கிறீர்கள்? அப்ப நாங்கள் அதனை செய்யவே கூடாது. எப்படி நாங்கள் எங்களுக்கு அதனை விரும்ப மாட்டோமோ அதே போன்று ஏனைய சகோதரிகளுக்கும் நாங்கள் இதனை விரும்பக்கூடாது, ஆதரவு வைக்கக்கூடாது. ஒவ்வொரு சகோதரியும் இந்த விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சகோதரிடத்திலே நீங்கள் பிழையை காண்கிறீர்களா அல்லது அவர்களிடத்திலே ஒரு தவறை காண்கிறீர்களா, அவர்களை அழைத்து அவர்களிடமேயே அழகான முறையில் அவர்களுடைய மானங்களை போக்களிக்காமல் பல பேர்களுக்கு மத்தியிலே சபைகளிலே வைத்து அவர்களுடைய குறைகளை கதைக்காமல் அவர்கள் திருந்த வேண்டும் என்பதுதான் உங்களுடைய நோக்கமாக இருந்தால் அவர்களை அழைத்து அழகான முறையிலே அவர்களுடைய குற்றங்குறைகளை சொன்னால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அவர்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை, அவர்கள் நிச்சயமாக திருந்துவதற்கு வாய்ப்பிருக்கிறது. ஆனால் இன்று எங்களிடத்திலே அநேகமான சகோதரர்களிடத்திலே நடக்கக்கூடிய தவறு என்ன? யாரிடத்திலே குறை இருக்கிறதோ அந்த சகோதரிடத்திலே மாத்திரம்தான் அவர்களுடைய குறையை பற்றி சொல்வதில்லை. வேறு சம்பந்தம் இல்லாத இடங்களிலெல்லாம் அந்த குறைகளை சொல்லி அந்த சகோதரியுடைய மானத்தை வாங்குகின்றோம். அந்த சகோதரி ஏனையவர்களிடத்திலே நல்ல மதிப்பை பெற்றிருப்பார்கள், நல்ல கண்ணியத்தை பெற்றிருப்பார்கள். அப்ப அந்த சகோதரியை பற்றி பிழையான ஒரு கதையை போய் நாங்கள் கதைத்து அவர்களுடைய மானத்தை வாங்கி அவர்களிடத்திலே இருந்த அந்த உறவுகளை பிரித்து விடுகிறோம், அவர்களுடைய கண்ணியத்தை நாம் குறைத்து விடுகிறோம். இதனை நாம் செய்யவே கூடாது. இதனை எப்படி நாங்கள் எங்களுக்கு விரும்ப மாட்டோமோ அதே போன்று ஏழைய சகோதரிகளுக்கும் நாம் விரும்பவே கூடாது. ஷைத்தான் இருக்கிறானே இதனை ஒரு அலாதி பிரியமாக வைத்திருக்கிறான். சிலருக்கு ஒருவரை பற்றி ஒரு குறை மட்டும் அவர்களுடைய காதுக்கு எட்டிவிட்டால் அவர்களுக்கு அதனை சொன்னால்தான் தூக்கமே வரும். அதனை அவர்கள் சொன்னால்தான் அவர்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு கூட செமிபாடடையும். அந்த அளவுக்கு அவர்கள் அதனை சொல்லும் வரைக்கும் அவர்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. இது ஷைத்தானுடைய ஒரு தன்மை. இதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அநேகமான சகோதரிகளை ஷைத்தான் இப்படித்தான் பிழையான வழியிலே கொண்டு போய் சேர்க்கிறார். அப்போ ஒரு சகோதரிடத்திலே தவறை கண்டால் அந்த சகோதரியிடத்திலே மாத்திரமே தவிர வேறு எந்த ஒரு சகோதரியிடத்திலும் நீங்கள் சொல்லாதீர்கள். சொல்லுவது என்பது மிகப்பெரிய ஒரு குற்றம். அந்த குற்றம் எந்த அளவு பெரிய குற்றம் என்று சொன்னால் அவர்களுடைய இறந்த பின் அவர்களுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு ஒப்பான ஒரு அசிங்கமான ஒரு குற்றம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறது, ஒரு சகோதரி மௌத்தாகிவிட்டால் இறந்து கிடக்கிறார், மௌத்தாகிவிட்டால் தானே என்று சொல்லி அவர்களுடைய அந்த சதையை வெட்டி நாங்கள் சாப்பிடுவோமா? சாப்பிடவே மாட்டோம். இதே போலத்தான் இந்த மாதிரியான புறம் சம்பந்தமான விஷயங்களிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களுடைய மானங்களை போக்கடித்து விடக்கூடாது, அது ஹராம். அதே போன்று இஸ்லாம் தடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போன்று அவர்களை நீங்கள் இப்படி சொல்லிக் கொண்டு தெரிவதால் அவர்களுக்கு மன வருத்தங்களும் கஷ்டங்களும் வெறுப்புகளும் தான் கூடுமே ஒழிய அவர்கள் செய்யக்கூடிய அந்த தவறுகளில் இருந்து விடுபடுவதற்கு வாய்ப்பே இல்லை. எனவே அடுத்தவர்களுடைய பிழைகளிலே நாங்கள் இன்பம் காணாமல் அவர்களை கண்டு தடுத்து நிறுத்துவதற்கும் அவர்களுக்கு உபதேசம் செய்வதற்கும் நாங்கள் விரும்ப வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஒரு பெண் ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரருக்கு கண்ணாடி இருக்கும். கண்ணாடியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், அதிலே உள்ள ஒரு விசேஷமான ஒரு தன்மை, கண்ணாடி யார் முன்னால் போய் நிற்கிறாரோ அவரது குறையை மட்டும்தான் காட்டும். அதான் கண்ணாடியுடைய ஒரு தன்மை. ஒருவர் வந்துவிட்டு ஒரு 5 நிமிடத்துக்கு முன்னால் வந்துவிட்டு போய் பார்த்து விட்டு போயிருக்கிறார் என்று வைங்கள், அவருடைய குறையை அந்த கண்ணாடி காட்டிக் கொண்டிருக்காரு. யார் முன்னால் போய் நிற்கிறாரோ அவருடைய குறையை மட்டும்தான் காட்டும். அதே போலதான் நாங்களும் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு கண்ணாடியாக இருப்பது என்றால் ஒரு சகோதரனுடைய குறையை அவரிடத்திலே மட்டும்தான் சொல்ல வேண்டும், அவரிடத்திலே தான் அவர்களுடைய குறையை காட்ட வேண்டும், காட்டி அவர்கள் திருந்துவதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டுமே அல்லாமல் அவர்களுடைய பிழை அகப்பட்டு விட்டால் ஏதோ ஒரு பெரிய ஒரு பரிசு கிடைத்தது போன்று அதை நாங்கள் சொல்லி திரிவது, அதன் மூலம் இன்பம் அடைவது என்பது ஒரு உண்மையான ஒரு விசுவாசியினுடைய தன்மை கிடையாது. அப்படி செய்யக்கூடியவர்கள் தங்களுக்கு அப்படி ஒரு விஷயத்தை அவர்கள் விரும்பவும் மாட்டார்கள், அவர்கள் உண்மையான ஈமானை அவர்கள் அடையவும் மாட்டார்கள். இந்த விஷயத்திலே நாங்கள் சரியாக இருக்க வேண்டும். அதே போன்று ஒரு மூமினுடைய விஷயத்திலே நாம் அதாவது நலவை நாடுகின்ற அம்சங்களிலே பல விஷயங்கள் உள்ளடங்குகின்றன. அதே போன்றுதான் உபதேசம் செய்வதிலும் அதிலே அடங்கக்கூடிய ஒரு விஷயம். ரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பையத் எடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே கூட பன்முஸ்லி லிகுல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இந்த உபதேசம் செய்யப்பட வேண்டும், அதே போன்று அவர்களோடு விசுவாசமாக நடத்தல் என்ற விஷயம் நடக்க வேண்டும் என்ற ஒரு உடன்படிக்கையை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துத்தான் அந்த தோழர்களிடத்திலே அந்த பையத்தை எடுத்திருக்கிறார்கள். அதற்குரிய ஆதாரங்களை சஹீஹுல் புகாரியிலே நாங்கள் பார்க்கலாம். ஜரீர் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், 58வது இலக்கத்திலே வரக்கூடிய ஒரு செய்தி, உபாயுக்கு அலல் இஸ்லாம். ஜரீர் ரழியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னார்கள், அல்லாஹின் தூதரே நான் இஸ்லாத்தை ஏற்பதற்காக உங்களிடத்திலே பயத் செய்ய வேண்டும். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வன் முஸ்லிமுக்கு முஸ்லிம், பல விஷயங்களை பல நிபந்தனைகளை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்டுவிட்டு இன்னும் ஒரு நிபந்தனையை போட்டார்கள், நீங்கள் முஸ்லீம்களுடைய விஷயத்திலே நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு உபதேசத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த உபதேசம் செய்யக்கூடிய தன்மையும் ஒவ்வொரு சகோதரிகளிடத்திலும் வர வேண்டும். நாம் ஒரு சகோதரியுடைய குறையை கூடி கூடி அவர் இல்லாத இடத்திலே கதைப்பதற்கு பதிலாக அதே நேரத்தை அவரிடத்திலே ஒதுக்கிவிட்டால் மிகவும் நன்றாக இருக்கும். அல்லாஹு தஆலா உண்மையான விசுவாசிகளை பற்றி என்ன சொல்கிறான், அல் முஃமினூன் வல் முஃமினாத் பஅதுஹும் அவ்லியாஉ பஅத், விசுவாசியான ஆண்களும் விசுவாசியான பெண்களும் சிலர் சிலருக்கு நண்பர்கள். அவர்கள் செய்யக்கூடிய வேலை என்ன, யஅமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹௌன அனில் முன்கர், நல்லதை அவர்களுக்கு மத்தியிலே ஏவி கொள்வார்கள், தீமையான விஷயங்களை அவர்களுக்கு மத்தியிலே தடுத்துக் கொள்வார்கள். இது அவர்களிடத்திலே காணப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம். நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பெண்களிடத்திலே இப்படியான ஒரு கூட்டம் இருக்க வேண்டும், அவர்களும் நன்மையை ஏவ வேண்டும், அவர்கள் ஒரு குழு இருக்க வேண்டும், அதே போன்று அவர்கள் தீமையை தடுக்க வேண்டும், பெண்களிடைய விஷயங்களிலே கவனம் செலுத்த வேண்டும். எத்தனையோ பெண்கள் எத்தனையோ விதமான தவறுகளை ஷைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். சில நேரங்களில் உபதேசம் செய்தால் கேட்டுக்கொள்வார்கள், அப்படியானவர்களுக்கு நாங்கள் உபதேசம் செய்ய வேண்டும். அப்படியான ஒரு குழு உங்களிலே உருவாக வேண்டும். அப்படி உருவாகி அவர்களுடைய ஒரு தலைமையிலே இவ்வாறான ஒரு விஷயத்தை செய்யுங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அப்படி யாரும் உருவாகி அப்படி செய்யக்கூடிய ஒரு நடைமுறைக்கு உள்ளானதாக இதுவரைக்கும் எனக்கு தகவல் கிடைக்கவில்லை. எனவே அப்படி யாராவது சரி முன்வரக்கூடிய சகோதரிகள் இருந்தால் அதன் மூலம் அவர்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய உபதேசத்தின் மூலம் ஒரு சகோதரி திருந்துவாராக இருந்தால் அதன் மூலம் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும். அதே போன்று அந்த சகோதரி உங்களுடைய உபதேசத்தை வைத்து இன்னொரு சகோதரியையும் திருத்துவார், அந்த நன்மையும் உங்களுக்கு வந்து சேரும். இப்படி நல்ல வழிகளை யார் யார் காட்டி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அதனை செய்த கூலி எல்லாம் கிடைக்கும் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எப்படி ஆண்களிலே நாம் அப்படியான ஒரு குழுவை ஆரம்பித்திருக்கிறோமோ அதே போன்று பெண்களிலும் அது ஆரம்பிக்கப்பட்டு அது நடைமுறைக்கு வர வேண்டும். வெறுமனை குழுவாக இருப்பது மாத்திரமல்ல, அது நடைமுறையிலே வர வேண்டும். அப்படி யாராவது அந்த குழுவிலே இணையக்கூடிய சகோதரி இருந்தால் சகோதரி ரிஸ்வியா அவர்களிடத்தில் உங்களுடைய பெயர்களை கொடுத்து அவர்களோடு இணைந்து கூட்டாக அழகான முறையிலே உங்களுடைய ஒருவருக்கொருவர் ஒருவர் மனதுகளை புண்படுத்தாமல் ஒருவருடைய மானத்தை ஒருவர் வாங்காமல் அழகான முறையிலே அவர்கள் அந்த உபதேசங்களை செய்து ஒரு சீர்திருத்தம் வருவதற்கு முயற்சி செய்யலாம். ஏன் பெண்களிடத்திலே அதிகமான பலவீனங்கள் காணப்படுகின்றன. அது பிள்ளை வளர்ப்பிலே தொடங்கி அவர்களுடைய ஆடையிலே தொடங்கி இன்னும் எத்தனையோ விஷயங்களிலே அவர்களிடத்திலே பலவீனங்கள் காணப்படுகின்றன. அவர்கள் சரியாக இருந்தால்தான் அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே அவர்களுடைய கண்காணிப்பிலே வளரக்கூடிய பிள்ளைகளும் சரியாக இருப்பார்கள். அப்ப பிள்ளைகள் சரியாக இருந்தால்தான் எதிர்கால ஒரு சமூகமே சரியாக இருக்கும். இதற்கெல்லாம் அடிப்படை பெண்கள் சீர்திருந்த வேண்டும். அப்ப அப்படியான ஒரு முயற்சியை சகோதரிகள் முன்னெடுக்கலாம். இப்ப அப்படியான விஷயங்களிலே ஆர்வம் இருக்கக்கூடிய சகோதரிகள், சகோதரி திவ்யா அவர்களிடத்திலே உங்களுடைய பெயர்களை கொடுத்து அந்த குழுவிலே இணைந்து உங்களுக்கு மத்தியிலே ஒரு சரியான ஒரு பேச்சுவார்த்தைகளை வைத்து எப்படி இதனை அணுகுவது, எப்படி இதனை நடைமுறைப்படுத்துவது, யார் யாரை சந்திப்பது என்ற விஷயங்களிலே உங்களுக்குள்ளே கலந்தாலோசித்து நீங்கள் நல்ல ஒரு முறையில் இதனை செயற்படுத்தலாம். இதன் மூலம் இந்த உலகத்திலே உங்களுக்கு சில கஷ்டங்கள் வரலாம், ஆனால் மறுமையிலே பெரிய வெற்றிகள் இதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒருவருக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறீர்கள், உங்களுடைய சொல்லை கேட்டு அவர் திருந்தவில்லை என்றால் கூட உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அவர் திருந்தினால் அதை விட அதிகமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நன்மையான காரியத்திலே நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று இந்த உபதேசத்தின் பிரகாரம் ஒவ்வொரு சகோதரிகளும் நாங்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோம், இந்த மார்க்கத்தினுடைய அம்சங்களான அல்லாஹுக்கு விசுவாசமாக நடத்தல், அதே போன்று அல்லாஹுடைய வேதத்திற்கு விசுவாசமாக நடத்தல், அவனுடைய தூதருக்கு விசுவாசமாக நடத்தல், அமீர்மார்களுக்கு விசுவாசமாக நடத்தல், அதே போன்று ஏனைய முஸ்லிம் சகோதர சகோதரிகளோடு விசுவாசமாக நடத்தல் போன்ற விஷயங்களிலே கவனம் செலுத்தி ஒரு முழுமையான ஒரு தீனை அடைந்த பெண்மணிகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். அதே போன்று பல உபதேசங்களை நாங்கள் அடிக்கடி செய்கின்றோம். குறிப்பாக இந்த ஃபர்தா சம்பந்தமான விஷயங்களிலே நாம் அடிக்கடி சில உபதேசங்களை செய்திருக்கிறோம். இன்னும் பல சகோதரிகள் அதிலே கவனம் செலுத்தவில்லை என்று நாம் கேள்விப்படுகிறோம். அதாவது இந்த ஃபர்தாவினுடைய நோக்கம் இரண்டு. ஒன்று, உங்களுடைய அழகுகள் அலங்காரங்கள் மறைக்கப்பட வேண்டும். ஒன்று, அதே போன்று உங்களுடைய உடல் அமைப்புகளும் மறைக்கப்பட வேண்டும். உடல் அமைப்புகள் என்றால் கைகளுடைய அமைப்பு, அதே போன்று ஏனைய உடல் உறுப்புகளுடைய அந்த அளவுகள் அமைப்புகள், இதுகளெல்லாம் வெளியிலே தெரியக்கூடாது, காட்டப்படக்கூடாது. இந்த வந்திருக்கக்கூடிய நவீன ஹபாயாக்கள், நவீன ஃபர்தா அமைப்புகள் எல்லாம் யூத கிறிஸ்தவர்களுடைய சதியின் காரணமாக அல்லது முஸ்லீம்கள் என்று சொல்லப்படக்கூடிய பல பிள்ளையானவர்களுடைய நடைமுறைகளின் காரணமாக எங்களுடைய பெண்களிலும் அது ஊடுருவதற்கு வாய்ப்பிருக்கிறது. இதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அதனுடைய ஒரு சில அம்சங்கள் தான் இந்த ஈரான் ஃபர்தா என்று சொல்லப்படக்கூடிய ஃபர்தா அமைப்புகள், அதே போன்று பல வர்க்குகள் போடப்பட்ட அமைப்புகள் வைக்கப்பட்ட ஹபாயாக்கள், அதனுடைய கைகளிலே வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இவ்வாறான இறுக்கமான ஹபாயாக்கள், இவைகளை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இது நாம் அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு உபதேசம். அதாவது எவ்வளவோ விஷயங்களை தவிர்த்து கொள்கிறோம், ஒரு சின்ன சின்ன விஷயங்களிலே நாங்கள் பொறுப்போக்கு செலுத்துகின்றோம் என்றால் அங்குதான் சைத்தான் இருக்கிறான். இவ்வளவு விஷயங்களை செய்தன்னா ஏன் இந்த விஷயத்திலே பின்வாங்குகின்றோம் என்றால் இங்குதான் சைத்தானுடைய பிடி இருக்கிறது. அப்ப நாம் அதற்கு இடம் கொடுக்க கூடாது. சைத்தான் எங்களை தடுக்கிறான், அவன்தான் எமக்கு இந்த விஷயத்திலே தவிர்ந்து கொள்வதற்கு எங்களுக்கு தடையாக இருக்கிறான் என்பதை உணர்ந்து அதனை நாங்கள் சரியாக இஸ்லாமிய முறைப்படி சரியான அமைப்பின்படி எங்களுடைய ஃபர்தா அமைப்புகளை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றாத சகோதரிகள், கூடிய சீக்கிரம் உங்களுடைய அந்த ஃபர்தா அமைப்புகளை மாற்றுங்கள். அல்லாஹு தஆலா அதன் மூலம் உங்களுக்கு பல அருள்களை உங்களுக்கு செய்யலாம். நீங்கள் எதிர்பார்க்காத பல விஷயங்களை அல்லாஹுத்தால் அருள்களை உங்களுக்கு அதன் மூலம் நாடலாம். ஷைத்தானிய அமைப்பிலே, ஷைத்தானுடைய சிந்தனைகளினுடைய அமைப்பிலே நாங்கள் நடைபோடுவதால், அதன்படி நாங்கள் செயல்படுவதால் எங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கத்துகள் இல்லாமல் போகும், அல்லாஹுடைய அருள்கள் கிடைக்காமல் இருக்கும், ஷைத்தானுடைய நேசம் எங்களுக்கு உண்டாகும், அல்லாஹுடைய அருள்களை விட்டும் நாங்கள் தூரமாகுவோம். எனவே அந்த மாதிரியான பிழையான விஷயங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்படி அடிக்கடி செய்யப்படுகின்ற இந்த உபதேசங்களிலே சகோதரிகள் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று இவ்வாறான ஒரு குழு அமைக்கப்பட்டு அவர்கள் ஒன்றாக சேர்ந்து சகோதரிகளுக்கு இந்த மாதிரியான உபதேசங்களை கொடுக்கின்றதன் மூலம் நிச்சயமாக அந்த சகோதரிகள் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் செய்ய வேண்டும். நல்ல முறையிலே அவனுடைய தீனிலே உறுதியாக இருந்து வாழ்ந்து மரணிக்கக்கூடிய சகோதரிகளாக அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆக்க வேண்டும். அதே போல நாங்கள் இந்த பள்ளிக்கு அருகாமையில வந்து ஒரு ஹவுல், இந்த ஒளிச்சியக்கூடிய ஒரு அமைப்பு வேலை நடக்கிறதுக்குரிய ஒரு நிதியை கட்டியிருந்தோம். இப்போ அதில் அநேகமான சகோதரிகளுக்கு அது தெரியாது, என்ன ஜும்மா நேரத்தில் அது அறிவிக்கப்பட்டது. அநேகமாக ஜும்மாக்கு சகோதரிகள் வாரது குறைவு. அப்போ அதால் இப்போ பெண்கள் பயானுக்கு நிறைய சகோதரிகள் வந்திருப்பீங்க. வீதியில் யாராவது வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது, இன்னும் பங்களிப்பு செலுத்த வேண்டிய ஒரு நிலைமையில் யாராவது சகோதரிகள் இருந்தால் அவங்க சகோதரி ரிஜ்மியாக்கிட்ட அவங்களோட பெயர்களை கொடுத்து கொள்ளலாம். அதுக்குரிய பணத்தையும் கூடிய சீக்கிரம் கொடுத்து கொள்ளுங்க. நேரத்தோட பேர் கொடுத்தவங்களும் பணங்கள் கொடுக்காம இருந்தா அவங்கள்ட்ட அவங்களோட பணங்களை கூடிய சீக்கிரம் கொடுத்து கொள்ளுங்க. இப்போ அந்த சொன்ன உபதேசங்களை கேட்டு சரியான முறையில் தெரிந்து உங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு ஒரு சகோதரிகளும் முயற்சி செய்யும். சுபஹானல்லாஹி பிஹம்திஹி, சுபஹானக்கல்லாஹும் பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.